தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா என் கிழமையின் சனிக்கிழமையாகிய இன்று நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பு மிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு குழப்பத்தான ஒரு சூழ்நிலையிலிருந்து நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியவராக இருக்கிறார். எல்லா விதமான வேதனைகளிலும் துன்பங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் நமக்கு என்றும் துணையாளராக, என்றும் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக, நமக்கு என்றும் துணையாளராக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இந்த இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளின் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
இயலாமல்ல இறைவன், நமீதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
இல்லாமல் தந்தையா பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிறக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னதர் தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர்
மன்றாடுவோமாக. எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து படைத்து ஆளும் இறைவா, உமது அருள் பெற காளும் இடம் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருகச் செய்து நீர் தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்தின் வாயிலாக புது பெறப்படைய செய்துள்ளீரே. அதனால் நாங்கள் சாகா தன்மை என்னும் பேற்றினால் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற துணை செய்வீராக. உம்மோடு தூயாமியானவரின் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 திருவசனங்கள் 13-21 வரை. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்கள் துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம்பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அருமடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறும் இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன்.
மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரேன் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரே, என் ஆற்றல் என் பாடல் என் மீட்பும் மாவரே, நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ள ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ள கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டி என்னை கையளிக்கவில்லை, ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவரின் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்துவிடும், அவற்றினில் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே இது வழியாய் நீதிமான்கள் நுழைவார்கள், என் மன்றாட்டை நீர் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரின் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரின் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக,
மார்கழி தின செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 16 வசனங்கள் 9 முதல் 15 வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர் தெழுந்த பின் அவர் முதலில் மக்கதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களும் இருவர் வயலுக்கு வந்து நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சிலர்கள் நம்பவில்லை. இறுதியாக பன்னிருவரும் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு குழப்பத்திலிருந்துதான் ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்போதும் ஒரு குழப்பம் இருக்கிறதோ அந்த குழப்பத்திலிருந்து நமக்கு ஒரு தெளிவான நம்பிக்கையை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். கேள்விகள் கேட்கும்போதுதான் பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கேள்விகள் இல்லை என்றால் பதில் இல்லை என்பதுதான் இன்றைய யதார்த்தமான ஒரு நிலை. வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் குழப்பங்களில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். குழப்பங்கள் நம்மை மட்டுமல்ல, இயேசுவின் சீடர்களுக்கும் தொடக்கத்திலிருந்தே ஒரு பெரிய குழப்பம் இருக்கக்கூடியதாக இருந்தது. இயேசு கூப்பிட்ட உடனேயே இந்த சீடர்கள் எல்லாம் இயேசுவை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த சீடர்களிடத்திலே ஒரு குழப்பம், நாம் கூப்பிட்ட உடனேயே நாம் உடனே இயேசுவை பின்தொடர்ந்தோமே, நாம் மெசியா என்று சொன்னோமே, இயேசுவை இன்னும் பல்வேறு விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நம்மிடத்திலே காட்டிய போது இவர் ஒரு மெசியாவாக இருப்பார், மக்களை மீட்கக்கூடிய ஒரு அரசியல் மெசியாவாக இருப்பார் என்றெல்லாம் சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தோமே, உருமாறிய போது இவர் மிகப்பெரிய மனிதராக இருப்பாரோ, மோசையுடனும் எலியாவுடனும் பேசக்கூடியவராக இருக்கிறார், இவர் ஒரு மிகப்பெரிய மனிதராக இருப்பாரோ என்றெல்லாம் சொல்லி இந்த மக்கள், இந்த சீடர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்குள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு தொட்டவர்கள் எல்லாம் குணப்பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசுவை யார் யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களும் குணப்பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசுவிடமிருந்து ஒரு மிகப்பெரிய வல்லமை வெளிவரக்கூடியதை இந்த சீடர்கள் கண்டபோது, மக்கள் கண்டபோது அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய குழப்பம். இயேசு, நான் சாகப் போகிறேன், நான் துன்பப்படப் போகிறேன், நான் வேதனைப்படப் போகிறேன் என்று சொல்கிற போது, இவர் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவர், வல்லமையை கொண்டிருக்கிறவர், ஏன் சாக வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இந்த சீடர்களுக்குள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இயேசுவை கைது செய்ய வந்தபோது கூட இந்த சீடர்கள் எல்லாம் பயந்து ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் பேதுரு ஒரு குழப்பத்திலே, இவர் என்னதான் செய்ய போகிறார் என்கின்ற ஒரு சந்தேகத்திலே இயேசுவை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு எதைதான் செய்ய போகிறார், ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டப்போகிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு பேதுரு இயேசுவை பின்தொடரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இயேசுவை எனக்கு தெரியாது தெரியாது என்று சொல்லி மும்முறை மறுதளிக்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த சீடர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய குழப்பம், இயேசு ஏன் துன்புற வேண்டும், ஏன் சாக வேண்டும், ஏன் மீண்டும் அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இந்த சீடர்கள் தங் இயேசுவோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் இறக்கப் போகிறேன் என்று சொன்னபோது, இயேசு இறக்கப் போகிறேன் என்று சொன்னபோது, இதெல்லாம் உமக்கு வேண்டாம் என்று சொன்ன சீடர்களும் உண்டு. இப்படி இயேசுவை இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தோடு இயேசுவை பின்தொடரக்கூடிய ஒரு நிகழ்வுகளை தான் நற்செய்தியாளர் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு அவர்களுக்குடைய வாழ்விலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன உடனேயே இவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மார்க் நற்செய்தி இந்த இறுதி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அதிகாரம் 16 இறுதி நற்செய்தி பகுதி, மார்க்கிலே இந்த மார்க் நட்சத்திர இறுதி பகுதியில் நாம் பார்க்கிறோம். இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை மிக சுருக்கமாக நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். மார்க் நற்செய்தி முதல் முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி என்று சொல்லி விவிலி அறிஞர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த முதல் நற்செய்தியிலே 16 அதிகாரங்களை கொண்ட இந்த நற்செய்தி இறுதி பகுதியிலே இயேசுனுடைய உயிர்ப்பை மிக சுருக்கமாக மற்ற நற்செய்தியாளர்கள் எல்லாம் விளக்கமாக சொல்கிற போது மார்க் நற்செய்தியாளர் மிகவும் சுருக்கமாக இந்த 4 நிகழ்வுகளை சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். இயேசு இறந்த பிறகு இவர்கள் சீடர்கள் துன்புற்று அழுது கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெண்கள் மரியாவையே கல்லறைக்கு சென்றபோது இயேசு உயிரோடு இருப்பதை காணக்கூடியவராக இருக்கிறார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் மற்ற நற்செய்தியாளர்கள் மிகவும் விரிவாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நற்செய்தி இன்றைய நற்செய்தி பகுதியிலே மிகவும் சுருக்கமாக 4 நிகழ்வுகளை மார்க் நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டுகிறார். பெண்களுள் மரியா இயேசு இறந்ததை, இயேசு உயிர்த்ததை அந்த இடத்துல பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதை சீடர்களுக்கு சென்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மற்ற சீடர்களும் வழியிலே இயேசுவை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதையும் சீடர்களிடத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்வுகளை எல்லாம் சீடர்கள் நம்பவில்லை என்று சொல்லி மார்க் நற்செய்தியாளர் சொல்கிறார். இவர்கள் கடின உள்ளத்தோடு நம்பிக்கையின்மையோடு இருக்கக்கூடிய நிகழ்வை சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடின உள்ளத்தையும் நம்பிக்கையின்மையையும் ஒரே நேரத்திலே கண்டிக்கக்கூடியவராக இந்த நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் இறுதி வார்த்தையில இந்த 2 வார்த்தையிலும் சொல்லிவிட்டு நீங்கள் உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லி இயேசு அந்த சீடர்களிடத்தில் சொன்ன நிகழ்வுகளை மார்க் நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டுகிறார். எப்போது நம் இடத்துல கடின உள்ளம் வரக்கூடியதாக இருக்கிறது, எப்போது நம் இடத்துல இந்த நம்பிக்கையின்மை நம் இடத்துல வரக்கூடியதாக இருக்கிறது, 3 விதமான காரியங்களை உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 1, நம்முடைய இறந்த காலம் நம்மை பற்றி பின்னோக்கி இழுக்கிற போது. நம்முடைய இறந்த காலத்திலே அல்லது பிற்காலத்தில் நடக்கக்கூடிய, அதாவது இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை, கசப்பான அனுபவங்களை, காயங்களை நாம் பின்னோக்கி பார்க்கிற போது நமக்கு கடின உள்ளம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் பல நேரங்களிலே நாம் கேட்டிருப்போம், இன்றைய நாளினுடைய அனுபவங்களை சுவைக்க முடியாத மனிதர்கள் பல தங்களுடைய வாழ்வை கழித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய கசப்பான நிகழ்வுகள், பல நேரங்களிலே கசப்பான அனுபவங்கள் அவருடைய நிகழ்கால வாழ்வை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு தந்தையானவரிடத்தில் சந்தித்த போது அவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளை நான் மிகவும் கண்டிப்பாக வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், காரணம் என்னுடைய தந்தை என்னை மிகவும் கண்டிப்பாக வளர்த்தார், அதனால்தான் நான் இன்று இந்த நிலையில் இருக்கிறேன். அதனால் என்னுடைய பிள்ளைகளையும் நான் அதே கண்டிப்பிலே வளர்க்க வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் ஒரு படி மேலே சென்று என்னுடைய பிள்ளைகளை மிகவும் கண்டிப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது நான் அந்த தந்தையிடத்தை சொன்னேன், நீங்கள் உங்களுடைய இறந்த காலத்தை நீங்கள் முன்னிறுத்தி இன்றைய நிகழ்காலத்தின் மகிழ்ச்சிகளை நீங்கள் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அன்றைய காலகட்டத்திலே உங்களுடைய தந்தை உங்களை மிகவும் கண்டிப்பாக வளர்த்தார் என்றால் அன்றைய சூழ்நிலை, இன்றைய காலகட்டத்திலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இன்னும் கண்டிப்பாக, உங்களுடைய தந்தையை விட இன்னும் அதிக கண்டிப்பாக வளர்த்தீர்கள் என்றால் அது உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவராக இருந்தேன். நாம் பல நேரங்களிலே இறந்த காலத்திலே நாம் வாழ்ந்த அந்த கசப்பான நிகழ்வுகளை நாம் நிகழ்காலத்திலே வாழ முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிற போது நாம் கடின உள்ளத்தினராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். 2வதாக, நம்முடைய நிகழ்காலத்தின் மேல் நாம் முழு நம்பிக்கை கொண்டிருக்கிற போது. எனக்கு இருக்கக்கூடிய வேலை அல்லது எனக்கு இருக்கக்கூடிய படிப்பு, எனக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள், உறவுகள், இதெல்லாம் தான் நிரந்தரம், இவற்றில் நான் நிரந்தரமாக இருந்து விடுவேன் என்று சொல்லி அவர்களோடு முழு நம்பிக்கையோடு நாம் கொள்கிற போது நாம் பல நேரங்களிலே நிம்மதியை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், கடின உள்ளத்தினராக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு முறை ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்த போது அந்த இல்லத்தில் அந்த வீட்டில் இருந்த சிறுவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக விளையாண்டு கொண்டிருந்தார்கள். ஆம், காரணம் கண்டிப்பாக சிறுவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் மிகவும் கண்டிப்பாக அந்த பிள்ளைகளிடத்தில் நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல நேரங்களில் அந்த பிள்ளைகளை சாபத்தோடு திட்டக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாத அந்த சிறு குழந்தைகள் தங்களுடைய வாழ்வை கழித்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போது அந்த பெற்றோரிடத்தில் நான் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இன்று நிரந்தரமாக பல காரியங்கள் உண்டு, நாங்கள் இங்கு நிரந்தரமாக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சொந்த வீடு உண்டு, சொந்த கடை உண்டு, நாங்கள் நிரந்தர ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் நிரந்தரமாக இருக்கிறது, நாங்கள் அதில் நிறைவு கண்டிருக்கிறோம். அதனால் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சொத்து சேர்ப்பதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் இன்னும் வளர்ப்பதற்கு நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த நிகழ்கால மகிழ்ச்சியை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுவதற்கு அல்லது தன்னுடைய பிள்ளைகளோடு அவர்கள் மகிழ்ச்சியாக சுற்றுலா செல்வதற்கு நேரம் ஒதுக்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இருவரும் அந்த நிகழ்காலத்திலே முழு நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக கடின உள்ளத்தினராக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக, நம்முடைய எதிர்காலத்தை நாம் நோக்குகிற போது, பய உணர்வோடு நாம் வாழ்கிற போது கடின உள்ளத்தினராக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாளை என்ன நடக்குமோ, நாளை எதை செய்ய வேண்டுமோ, நான் என்ன காரியங்களை நாளையை பற்றிய நிகழ்வுகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற போது பல நேரங்களிலே நாம் கடின உள்ளத்தினராக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதைதான் உளவியலாளர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே இறந்த காலத்தை நாம் நிகழ்காலத்திலே நாம் சுட்டிக்காட்டி வாழ்கிற போது நாம் கடின உள்ளத்தினராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிகழ்காலத்தை நாம் முழு நம்பிக்கை கொள்கிற போது நாம் கடின உள்ளத்தினராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிற்காலத்தில் என்ன நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நாம் பயப்படுகிற போது நாம் கடின உள்ளத்தினராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உளவியலாளர்கள். அதேதான் இந்த நச்செய்தியிலே இந்த சீடர்கள் கடின உள்ளத்தினராக நம்பிக்கையின்மை இல்லை, நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால் காரணம் அவர்கள் வாழ்ந்தபோது பிற்காலத்தின் நிகழ்வுகளை தங்களுடைய முற்கால நிகழ்வுகள் அதாவது நிகழ்காலத்திலே அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்கள் ஒரு பாவிகளாக இருந்தோம் அல்லது எங்களுக்கு என்ன நடக்குமோ என்ன நடந்ததோ அதையெல்லாம் அவர்கள் நிகழ்காலத்திலே சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிகழ்காலத்திலே முழு நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசு ஒரு மிகப்பெரிய மெசியாவாக வருவார், அரசராக வருவார், நாங்கள் இடப்புறத்தில் இருப்போம், வலதுபுறத்தில் இருப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக எதிர்காலத்தில் நாங்கள் அரசராக கடவுளுடைய அரசராக அரசாட்சியிலே நாங்கள் இருப்போம் என்கின்ற எதிர்காலத்தின் நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது மூன்றும் அவரிடத்தில் இல்லாத போது அவர்கள் கடின உள்ளத்தினராக நம்பிக்கையின்மையுடையவர்களாக அந்த சீடர்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு குழப்பத்தின் நிலைக்கு அவர்கள் தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த கட்டத்தில்தான் அவர்களுடைய குழப்பம் கடின உள்ளம் அவர்களை பக்குவப்படுத்தி நம்பிக்கையை வளர்க்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. இயேசுனுடைய உயிர்ப்பு அவர்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்கக்கூடிய கேட்கிறோம். எப்படி இந்த சீடர்கள் கடின உள்ளத்தினராக நம்பிக்கையின்மையில் இருந்த சீடர்கள் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்கு அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணி அழகாக நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர்கள் கைது செய்யப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த கைது என்பது மூன்று காரணங்களுக்காக நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லி இந்த திருத்தூதர்கள் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் அந்த தலைமைச் சங்கத்தினர் இவர்கள் மீது வைத்த முதல் குற்றம். இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லி இந்த திருத்தூதர்கள் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது பலருடைய மன மாற்றத்திற்கு அல்லது மத மாற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு இறந்து விட்டார், இயேசு உயிர்த்து விட்டார் என்கின்ற ஒரு செய்தி இந்த மறைநூல் அறிஞர்களுக்கு அல்லது இந்த திருத்தூதர்களுடைய அறிவிப்பு இந்த யூத நெறியிலிருந்து பலர் விலகி கிறிஸ்தவ மதத்தை அல்லது இந்த திருத்தூதர்களை பின்தொடரக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. இதை கண்ட அந்த திருத்தூதர்களுடைய செயல்பாடு இந்த நபர்களை, இந்த தலைமைச் சங்கத்தினரை ஒரு பயத்திற்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கிறது. யூதர்கள் போய்விட்டால் நம்முடைய இந்த யூத மதம் என்ன ஆகுமோ என்கின்ற ஒரு பயம் அதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த திருத்தூதர்களை இந்த தலைமைச் சங்கத்தினர் கைது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக, இயேசு இறப்பதற்கு காரணம் தலைமைச் சங்கத்தினர் என்று சொல்லி இந்த திருத்தூதர்கள் பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் மீது வைத்த இரண்டாவது குற்றம். திருத்தூதர்களை கைது செய்வதற்காக வைக்கப்பட்ட இரண்டாவது குற்றம், மக்கள் நடுவே தங்களுடைய தன் மதிப்பை இழப்பதற்கு தலைமைச் சங்கத்தினர்களுக்கு திருத்தூதர்கள் பணி வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு இறப்பதற்கு யார் காரணம்? இந்த தலைமைச் சங்கத்தினர். இவர்கள்தான் இயேசுவை கயபா மூன்றும் இந்த மக்கள் அரசர்கள் மூன்றும் நிறுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இந்த தலைமைச் சங்கத்தினுடைய தன் மதிப்பை கெடுக்கக்கூடியவர்களாக இந்த திருத்தூதர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி இரண்டாவது காரணத்திற்காக இந்த திருத்தூதர்களை கைது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக, இயேசுவின் பெயரால் திருத்தூதர்கள் வல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவின் பெயர் நாளுக்கு நாள் வளரக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவினுடைய திருத்தோடர்கள் அல்லது இயேசுனுடைய சீடர்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் யூதர்களுடைய மதம் மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. யாவே பெயர் மட்டுமே குடிக்கொள்ளக்கூடிய எருசலேம் ஆலயத்தில் இயேசுனுடைய பெயரும் குடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த திருத்தூதர்களை கைது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த தலைமைச் சங்கத்தினர். காரணம், இயேசுவை கைது செய்ததும் அதே தலைமைச் சங்கத்தினர் தான், அதே கூட்டத்தில் இருந்த நபர்கள் தான் இந்த திருத்தூதர்களையும் கைது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பெயர்களை தலைமைச் சங்கத்தினுடைய பெயர் கெட்டுவிடுமோ என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே அல்லது ஒரு யதார்த்தத்திலே அவர்கள் கைது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மூன்று நிகழ்வுகளை நாம் பார்க்கிற போது, இயேசு உயிர்த்து விட்டார் என்று திருத்தூதர்கள் அறிவித்த நிகழ்வு, இயேசு இறப்பதற்கு காரணம் இந்த தலைமைச் சங்கத்தினர் தான் என்று சொல்லி இந்த திருத்தூதர்கள் குற்றம் சாட்டியது, இயேசுவின் பெயரால் திருத்தூதர்கள் பல்வேறு விதமான அருள் அடையாளங்களை கோவில் வாசலில் அமர்ந்திருந்த அந்த நபரை இயேசுவின் பெயரால் நான் சொல்கிறேன் நீ எழுந்து நட, என்னிடத்திலே பொன்னோ பொருளோ இல்லை, இயேசுவின் பெயரால் நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்ததை பார்த்த பலர் இயேசுவை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவின் பெயர் வளர்கிறது என்று சொல்லி இவர்கள் பயந்து இந்த திருத்தூதர்களை கைது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு குழப்பத்தில் இருந்த இந்த திருத்தூதர்கள் இன்றைய நட்சத்திர நற்செய்தியில் நான் வாசிக்க கேட்டது போல கடின உள்ளத்தினராய் நம்பிக்கையற்றவர்களாய் இருந்த இந்த திருத்தூதர்கள் இயேசுவினால் நம்பிக்கை பெற்ற மக்களாக திருத்தூதர்கள் மாறினார்கள் என்பதை தான் முதல் வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் குழப்பத்திலிருந்து ஒரு தெளிந்த நிலைக்கு சென்றதை இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி பகுதியிலிருந்து முதல் வாசகத்தை நாம் பார்க்கிற போது நமக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது. குழப்பத்திலிருந்து இந்த சிறுதூதர்கள் ஒரு தெளிவான நம்பிக்கைக்கு தங்களுடைய வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்த போதும் கூட இந்த நற்செய்தி பணியை அவர்கள் தொடர்ந்து ஆற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தான் இயேசு, நீங்கள் நம்பிக்கையின்மையை விட்டுவிட்டு உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னதை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே திருத்தூதர் பணிகளை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து இந்த பேதுரு யோவான் மற்ற சீடர்களோடு சேர்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்வை கடவுளுக்கான ஒரு நம்பிக்கையின் பாதையிலே மக்களை அழைத்துச் செல்வதற்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவிடமிருந்து பெற்ற அந்த நம்பிக்கையை இந்த திருத்தூதர்கள் ஒரு குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான நிலைக்கு வந்து அந்த தெளிவான நிலையில் அந்த தெளிவான நம்பிக்கையை இயேசுவுடைய நம்பிக்கையை அந்த மக்களுக்கு இந்த திருத்தூதர்கள் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவினுடைய உயிர்ப்பு காலம் நமக்கு இதை தான் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் வேதனைகளிலே துன்பங்களிலே அல்லது பல்வேறு விதமான குழப்பங்களிலே நாம் இருக்கிற போது இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நாம் பிறரோடு பறைச்சாற்றக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வின் வழியாக நாம் பறைச்சாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிற போது நாம் கடவுளுடைய அன்பு சீடர்களாக திருத்தூதர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வளர்த்திருக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். குழப்பத்தில் அல்லது துன்பத்தில் அல்லது வேதனைகளில் அல்லது கடின உள்ளத்தோடு நாம் இருந்து விடாமல் அந்த இடத்திலிருந்து திருத்தூதர்களைப் போல நம்பிக்கையோடு இயேசுவை பறைசாற்றக்கூடிய மனிதர்களாக நாம் முன்னின்று செல்கிற போது நாம் திருத்தூதர்களைப் போல ஒரு சாட்சிய வாழ்வை இயேசுவினுடைய உயிர்ப்பின் சாட்சியை நாம் மக்கள் மத்தியிலே நம்மோடு வாழக்கூடியவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அப்படி பகிர்ந்து கொள்கிற போது நாமும் இறைவிடமிருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன்.